தென்சீன கடற்பகுதியிலுள்ள சர்ச்சைக்குரிய ஸ்பிரட்லி தீவில் சீனா நில இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை தளவாடங்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் நிலைநிறுத்தியிருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்பில் தாம் கவனம் செலுத்தி வருவதாக வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருந்த நிலையில் சீனா இக்குற்றச்சாட்டு தொடர்பில் இதுவரை மறுப்பு வெளியிடவில்லை. இந்த பின்னணியில் குறித்த விடயத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஜூலி பிஷப், ராணுவ தளவாடங்களை அந்த பகுதியில் நிலைநிறுத்துவதில்லை என சீனா ஆஸ்திரேலியாவிடம் வாக்குறுதி அளித்திருப்பதாக கூறினார்.
If the media reports are accurate, then the Australian government would be concerned because this would be contrary to China's stated aspiration that it would not militarise these features. China, of course, has a unique responsibility as a permanent member of the Security Council to uphold peace and security around the world, and any action to militarise unilaterally features in the South China Sea would go against that responsibility and that role.
டெல்ஸ்டாவின் முக்கிய கேபிள் தொகுதியொன்றை மின்னல் தாக்கிய காரணத்தினால் விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ், டாஸ்மேனியா, மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலங்களின் அவசர அழைப்பு எண் 000 தொடர்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது சரி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸின் ஒரேஞ்ச் பகுதியில் அமைந்துள்ள கேபிள் தொகுதி சேதமடைந்த காரணத்தால் குறித்த மாநிலங்களில் போலீஸ், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு பிரிவுகளுக்கான தொடர்பு எண் சேவைகள் நேற்றிரவு முதல் தடைபட்டிருந்தன. இது தொடர்பில் மன்னிப்பு கோரியுள்ள டெல்ஸ்ட்ரா தலைமை நிர்வாக இயக்குநர் ஆண்டி பென் தற்போது சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார்.
Well, as I say, what we've had to do to address the damage and is firstly there's been a failover, and so we've been able to manage the volumes and restore a number of customers. Then ultimately what we've done is send a crew to Orange, and they've actually re-spliced the 36 fibers that are essentially all part of this and repair the whole fiber link.
காமன்வெல்த் வங்கி தனது வாடிக்கையாளர்களின் 2 கோடி கணக்கு விவரங்களை தொலைத்துள்ளமை தொடர்பில் அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சியான லேபர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தனது வங்கியின் 16 வருட கால கணக்கு விவரங்களை சேகரிப்பதற்காக வெளியக தகவல் சேகர அமைப்பொன்றிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அந்த அமைப்பு தனது தகவல் சேகரிப்பு பொறிமுறையின்போது வாடிக்கையாளர்களின் தகவல்கள் அடங்கிய 2 மேக்னெட்டிக் டேப்களை தொலைத்துவிட்டதாகவும் காமன்வெல்த் வங்கி நேற்று தனது சகல வாடிக்கையாளர்களுக்கும் அறிவித்திருந்தது. காணாமல் போன இந்த மேக்னெட்டிக் டேப்களில் வாடிக்கையாளர்களின் பெயர், முகவரி, வங்கி கணக்கு ஆகிய விவரங்கள் உள்ளனவே தவிர வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கு கடவுச் சொற்களோ அல்லது வங்கி கணக்குகளின் வழியாக மோசடி மேற்கொள்ளக்கூடிய விவரங்களோ இல்லை என்றும் காமன்வெல்த் வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தகவல் இழப்பு குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டுமென லேபர் கட்சியின் நிதி தொடர்பான பேச்சாளர் ஜிம் கேமஸ் தெரிவித்தார்.
When did they know about this extraordinary data breach, and what did they do about it back in 2016? It's worth noting that had the government not stalled the implementation of Labor's data breach notification laws, which are now thankfully in place, the bank would have been required already to have notified, by law, to have notified their customers. So that delay has been very costly in this case.
3, 5, 7, and 9 கல்வி கற்கும் மாணவர்களுக்கான நப்லான் பரீட்சையை பாடசாலைகள் நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துவதாகவும் இப்பரீட்சை முறை இல்லாதொழிக்கப்பட வேண்டுமெனவும் நியூ சவுத் வேல்ஸ் கல்வி அமைச்சர் ராப் ஸ்டோக்ஸ் முன்வைத்த கோரிக்கையை அரசின் கல்வி அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் நிராகரித்துள்ளார். இன்று அட்லைட்டில் நடைபெற்ற கல்வி அமைச்சர்களுக்கிடையிலான கூட்டத்தின்போது நப்லான் பரீட்சை முறை தொடர்பில் விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பரீட்சையானது ஒரு முக்கிய அளவுகோல் என கல்வி அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் கூறினார்.
That's why NAPLAN won't be going away anytime soon, because it is an important deliverable in terms of giving Australian parents information about how their child is tracking. That's why the Australian Parents Council, the Association of State School Organisations, the Isolated Children's Parents Association have all endorsed and strongly argued for the continuance of NAPLAN.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்களை தடுத்து வைப்பதற்காக ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் மனோஸ் மற்றும் நவுரு அகதி முகாம்களுக்கு கொண்டு செல்லப்படும் அகதிகளுக்கு 3 மாதங்களுக்குள் ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை லேபர் கட்சி தனது ஜூலை மாத தேசிய மாநாட்டில் விவாதிக்கவுள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பில் நடத்தப்பட்ட ஸ்கை நியூஸ் ரீச் டெல் கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட அரைவாசிக்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் 90 நாட்களுக்கு மேல் ஒருவர் தடுத்து வைக்கப்படக்கூடாது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். 30% மாத்திரம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் லேபர் கட்சியின் செனட்டர் பெனி வாங் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், மனோஸ் மற்றும் நவுரு அகதி முகாம்களில் பலரையும் நீண்ட காலமாக தங்க வைப்பதில் தமது கட்சிக்கு உடன்பாடு இல்லை என கூறினார்.
Australians do understand the importance of breaking the people smuggling business model, of making sure that we don't have in place incentives for people to get on boats, but they do want a system which is reasonable and fair.
எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படவுள்ள அரசின் நிதிநிலை அறிக்கை எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியதாகவே சர்ப்ளஸ் எனப்படும் உபரி நிதியுடன் அமையுமா என்பது தொடர்பில் கருத்து எதனையும் கூறாமல் நிதியமைச்சர் மத்தியாஸ் கோமன் மௌனம் காத்து வருகின்றார். ஆனால் சர்ப்ளஸை எட்டிப்பிடிப்பதில் தமது அரசு உத்வேகத்துடன் செயற்படுவதாக அவர் ஸ்கை நியூஸிடம் தெரிவித்தார்.
Our fiscal strategy hasn't changed, and there'll be an update in the budget next week in terms of how we're tracking and how we're performing. But we've always said we want to get back into surplus as soon as possible, and we want to get back into a surplus of 1% as a share of GDP as soon as possible.
விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜஸ்டின் லாங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் பந்தை சுரண்டி சேதப்படுத்திய விவகாரத்தை அடுத்து முன்னாள் பயிற்சியாளர் டரன் லீமன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அவரது இடத்துக்கு தற்போது ஜஸ்டின் லாங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் மே 22 உத்தியோகபூர்வமாக பதவியை பொறுப்பேற்க உள்ள ஜஸ்டின் லாங்கர் அடுத்த 4 வருடங்களுக்கு ஆஸ்திரேலிய அணியின் டெஸ்ட் ஒருநாள் T20 போட்டிகளுக்கான பயிற்சியாளராக செயற்படுவார் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்தது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஜஸ்டின் லாங்கர் ஆஸ்திரேலிய அணியின் நன்மதிப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதே தமது நோக்கம் என தெரிவித்தார்.
If we can encourage great cricketers and great Australians over the next 4 years starting from day one, I think that's really important foundation for us. It's not just about how we play our cricket, it's also about being good citizens and being good Australians.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.